முதல் அத்தியாயம்
பதம் 13-14. ततसंकाश्च भैर्यश्च भणभानकगोमुखा सहस्सैवाभ्यहन्त्यन्त सशब्दस्तुमुलो भवत्
மொழிபெயர்ப்பு பொருளுரை விளங்கியது தேவதாசு பக்திவிதான் சுவாமி பிரபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர்.
அதன் பின் சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது. 14. ததஸ்வைதைர் ஹயேர் யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யோ சங்கோ பிரதத் மதுஹு மதுஹு.
மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினார்.
பொருளுரை: பீஷ்ம தேவரால் ஒழிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனர்களின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என வர்ணிக்கப்படுகின்றன. கிருஷ்ணர் பாண்டவர்களின் தரப்பில் இருந்ததால் எதிர் தரப்பினருக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்பதை தெய்வீக சங்குகளின் முழக்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஜயஸ்து பாண்டு புத்ராணாம் ஏசாம் பக்ஷே ஜனார்தனஹா. பாண்டவர்களைப் போன்று பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொள்பவருக்கே வெற்றி. பகவான் எங்கிருந்தாலும் அங்கே அதிர்ஷ்ட தேவதையும் உள்ளார். ஏனெனில் லக்ஷ்மி தன் நாயகனை விட்டு என்றும் பிரிந்து வாழ்வதில்லை. எனவே பகவான் விஷ்ணுவின் திவ்ய சங்கோலின் முழக்கம் வெற்றியும் செல்வம் அர்ஜுனனுக்காக காத்து கொண்டுள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் இவ்விரு நண்பர்களும் அமர்ந்திருந்த ரதம் அக்னி தேவரால் பரிசரிக்கப்பட்டதாகும். மூ உலகில் எங்கு சென்றாலும் எல்லா திக்குகளையும் வெல்லக்கூடியதான ஆற்றலை அந்த ரதம் பெற்றிருந்தது. ஸ்வேதைர் ஹயேர் யுக்தே மகதி சந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவ சைவ திவ்யோ சங்கோ பிரதத் மதுஹு.
இந்த பதத்தில் ஸ்ரீல பிரபுபாத முதல் வரையில் எழுதுகிறார், பீஷ்ம தேவரால் ஒழிக்கப்பட்ட சங்குடன் ஒப்பிடுகையில் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுனரின் கைகளில் இருந்த சங்குகள் திவ்யமானவை என்று வர்ணிக்கப்படுகின்றன. இங்கே பார்த்தோம்னா இந்த பதம் பகவத்கீதையில் ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த பதமானது குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் அர்ஜுனன் தரப்பில் வெற்றி கிட்டும் அல்லது பாண்டவர் தரப்பில் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத முன்னரே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பதமாக அமையுது. இந்த பதத்தில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள், நிறைய சொற்கள் அதை உறுதிப்படுத்துது. மகதி ஷந்தனே, மகத்தினா மிகச்சிறந்த, ஷந்தனா ரதம், மிகச்சிறந்த ரதத்தில் அவங்க வந்து இருக்காங்க. மகதி சந்தனே ஸ்திதௌ, மிகச்சிறந்த ரதத்தில் நிலை பெற்று இருக்காங்க அர்ஜுனனும் கிருஷ்ணரும். ஸோ கிருஷ்ணரை இந்த இடத்துல சொல்லும்போது மாதவா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். மாதவ பாண்டவ சைவ, மாதவா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். மாதவனா என்ன அர்த்தம்? இங்கே பிரபுபா வந்து பொருளுரையில் விளக்குறார், மாதவா அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் லக்ஷ்மியினுடைய கணவர் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு, அதிர்ஷ்ட தேவதையோட கணவராக இருக்கார். ஸோ கிருஷ்ணருக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது, கிருஷ்ணருக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, அதில் எதை எந்த திருநாமத்துக்கு வேணாலும் இங்கே வச்சிருக்கலாம். இருந்தாலும் இங்கே குறிப்பாக மாதவான்னு சொல்றதின் மூலமாக அதிர்ஷ்டம் அல்லது லக்ஷ்மி செல்வம் பாண்டவர்களுக்கு தான் கிட்ட போகுது. ஏன்னா கிருஷ்ணர் அந்த பக்கம் இருக்கார், கிருஷ்ணர் பாண்டவர் பக்கம் இருக்கார், அதனால பாண்டவர்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறதும் இதில் தெரியுது. மாதவ பாண்டவ சைவ. தென் திவ்ய சங்கோ பிரதத் மதுகு, திவ்ய சங்கு, பாண்டவர்களுடைய சங்கு வந்து திவ்ய சங்குன்னு சொல்லப்படு, பாண்டவர்களுடனும் அர்ஜுனனுடைய சங்கும் கிருஷ்ணருடைய சங்கும் இங்கே வந்து திவ்யமான சங்குகள்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 12வது பதத்தில் துரியோதனன் பேசி முடித்ததுக்கப்புறம் 12வது பதத்தில் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்னு சொல்லப்படுது. ஸோ பாட்டனார் பீஷ்மர் சங்க முழங்கி துரியோதனனுக்கு மகிழ்ச்சி கொடுத்தார். ஆனால் இங்கே இருக்கு அப்போ அங்கே வந்து அவருடைய சங்கு வெறும்ன சங்குன்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அர்ஜுனனுடைய சங்கும் கிருஷ்ணருடைய சங்கும் திவ்ய சங்குன்னு சொல்லப்படுது. அது என்ன எது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து பாண்டவர்கள் தரப்புல வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய சின்னங்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதமும் அதே சங்கு முழங்கக்கூடியதை பத்தியே தான் இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்து அர்ஜுனனுடைய ரதத்துல ஹனுமான் இருக்கக்கூடியது. அப்புறம் பாண்டவர்கள் இந்த போர் நடக்கக்கூடிய இடம் வந்து தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம். இது எல்லா இடத்தையும் நம்ம பார்த்தோம்னா இந்த பொருளுரை எல்லாம் பிரபுபா வந்து பாண்டவர்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கறத சுட்டிக்காட்டுவார். முதல் பதத்திலேயே பார்த்தோம்னா பிரபுபா எழுதுவார், இந்த தர்மக்ஷேத்திரத்துல நடக்கிறதுனால தர்மம் தான் இங்க வெல்லும். அந்த பயத்துலதான் துரியோதன துருத்ராஷ்டர் வந்து கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, ஏன்னா இது தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர அப்படின்னு அவர் துருத்ராஷ்டர் கேள்வி கேட்கும் போதே அவருக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு அச்சமானது அங்க வெளிப்படுது. சோ இப்படி பல இடங்கள்ல வந்து கீதையில பாண்டவர் தரப்புல வெற்றிங்கிறது சொல்லப்படுது. கடைசி இறுதியில கூட பார்த்தோம் அப்படின்னா கீதையை முடிக்க கீதையினுடைய கடைசி ஸ்லோகத்துல கூட சஞ்சயன் சொல்றார், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண தத்திர பார்த்த தனுதரா எத்திர ஸ்ரீ விஜயோர் பூத்தி த்ருவம் த்ருவம் நிதிர் மத்திர் மமா. அவர் சொல்றார் எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காங்களோ எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா அங்க வெற்றி நிச்சயம் செல்வம் நிறைய சொல்ற நியாயம் செல் வெற்றி நிச்சயம் எல்லாம். இருந்தாலும் குறிப்பா நம்ம இங்க வந்து வெற்றியை பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அந்த இடத்துல வெற்றி நிச்சயங்கிற சோ இங்கேயும் வந்து வெற்றியினுடைய அறிகுறிகள் சொல்லப்படுது. சோ இதுதான் இங்க வந்து பேசப்படுது இந்த பதத்துல. இதுதான் இந்த பதத்துல வந்து நம்ம தத்துவ ரீதியா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆனா கதை நிறைய நம்ம பேசலாம் இந்த பதத்துல இருந்து. வைகுண்டநாத் பிரபு வந்து, பிரபு இந்த வாரமும் கதை சொல்லுங்க பிரபுன்னாரு. அதனால ஒரு கதை சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கதை கேட்கலாமா? எல்லாம் தூங்கிட்டீங்களா? அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்களா? இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்கன்னா அப்படி தெரியலையா? கதை கேட்கலாமான்னு அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கீங்க இல்ல வேண்டாமா? இந்த பதத்துல ஒரு சில நம்ம பார்த்ததுதான், ரெண்டு விஷயங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அர்ஜுனனுடைய சங்கு திவ்ய சங்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே சமயத்துல மகதி செந்தனே மிகச்சிறந்த ரதம், இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. சில பிரபுபாதர் இங்க கிடையாது பின்னாடி வரக்கூடிய பொருளுரையில இல்ல முன்னாடி ஏதோ ஒரு பொருளுரையில விளக்குவார், இந்த ரதமானது அர்ஜுனன் இல்ல இதுலயேதான் இருக்கு, சாரி அதான் படிச்சேன் ஞாபகம். இந்த பதத்தினுடைய இந்த பொருளுரையினுடைய இறுதியில பிரபுபா சொல்றார், இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய ரதம் வந்து அக்னி தேவரால பரிசளிக்கப்பட்டது. எங்க பகவத் புக்கு கொண்டு அக்னி தேவரால பரிசளிக்கப்பட்ட ஒரு ரதத்துல இவங்க உட்கார்ந்துருக்காங்க. அக்னி தேவர் எப்படி எந்த சூழ்நிலையில அர்ஜுனனுக்கு இந்த ரதத்தை பரிசளித்தார் அப்படிங்கிற கதையை நம்ம இன்னைக்கு மகாபாரதத்துல வந்து பார்க்கலாம். ஓ அது பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த எல்லாரும் பார்த்துருக்கீங்க பல தடவை தினமும் பார்க்கலாம், இருந்தாலும் நான் காட்டுறேன். பல தடவை பார்த்துருக்கீங்க, வெளிச்சம் தெரியுதா? கம்ப்யூட்டர்ல இருந்து வெளிச்சம் அடிச்சு அங்கே அடிக்குது பாரு. ஸோ இது வந்து இந்த ரதம் அக்னி தேவர் பரிசளித்தது. இந்த ரதத்தை எப்படி அர்ஜுனனுக்கு கிடைச்சது அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம வந்து மகாபாரதத்துல வந்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிருஷ்ணா புக்கில் படிச்சிருந்தோம் நமக்கு தெரியும், அதில் வந்து அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு பாண்டவர்களுக்கு வந்து ஹஸ்தினாபுரத்தை ரெண்டாக பிரித்து காண்டவ பிரஸ்தம்னு, ஹஸ்தினாபுரத்தினுடைய ஒரு பகுதி காண்டவ பிரஸ்தம், அந்த காண்டவ பிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்துருவாங்க. நாட்டை பிரித்து ரெண்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துடும், ஒரு யுதிஷ்ட மகாராஜ் அவர் தான் வந்து அடுத்த வாரிசு அடுத்த மன்னர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க, இளவரசராக முடிச்சுட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பாண்டவர்கள் எல்லாத்தையும் அந்த அரக்கு மாளிகையில் வச்சு எரிச்சிருவான், எரிச்சிட்டு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா பாண்டவர்கள் இறந்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு துரியோதனனை அடுத்த இளவரசராக நியமிச்சிருவாங்க. ஸோ பாண்டவர்கள் திரும்பி வந்தறையும் திரௌபதியை திருமணம் செஞ்சறையும் அது திரௌபதியினுடைய திருமணத்துக்கு பிறகு பாண்டவர்கள் திரும்பி அங்கே வருவாங்க. திரும்பி வந்தறையும் அங்கே குழப்பமாயிடும், யார் இப்போ இளவரசர் அப்படிங்கிறது. அதனால துரியோதனனுடைய வற்புறுத்தலின் பிரகாரம் மன்னர் நாட்டை ரெண்டா பிரிக்க வேண்டியதாயிடுச்சு. திருத்ராஷ்டர் நாட்டை ரெண்டா பிரிச்சு பாண்டவர்களுக்கு ஒரு பகுதி, ஒன்னு ஒன்னுக்கும் உதவாதமா காண்டவ பிரசனத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்துருவாங்க. பாண்டவர்கள் அங்க வந்து உழைச்சு அதை வந்து இந்திர பிரசனமா மாத்திடுவாங்க. சோ அது மாதிரி இந்திர பிரசனத்துல பாண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை பாண்டவ சபையில ஒரு பிராமணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான், எனக்கு திருடு போகுது காப்பாத்து அப்படிமா. இந்த கதையை நான் அதிகமாக விளக்க போறதில்ல, சுருக்கமாக சொல்லிடுவேன், ஏற்கனவே கேட்டிருப்பேன். ஸோ அப்போ வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய வில்லை எடுக்கிறதுக்காக யுதிஷ்டர மகாராஜனும் திரௌபதியும் இருக்கக்கூடிய அறைக்குள்ளார போய் அர்ஜுனன் வந்து வில்லை எடுக்க போயிடுவான். வில்லை எடுத்துட்டு வந்து அந்த பிராமணனுக்கு உதவி செய்வான், தன்னுடைய வில்லையும் அம்பையும் வச்சு உதவி செய்வான். ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு டீலிங் இருந்தது, திரௌபதி யாராவது ஒரு கணவரோட இருக்கும்போது வேற யாரும் அந்த அறைக்குள்ளார போகக்கூடாது, அப்படி யாராவது போனாங்கன்னா ஒரு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அதுக்கு பிறகு அர்ஜுனன் வந்து அந்த விரதத்தை நிவர்த்தி பண்றதுக்காக காட்டுக்கு போவான். அப்படி காட்டுக்கு போய் மறைமுகமா அப்படியே இருக்கும்போது தான் அர்ஜுனன் வந்து அப்படியே அந்த பக்கம் அப்படியே துவாரகை வரைக்கும் போவான். துவாரகைக்கு போகும்போது சுபத்ராவை பார்த்து சுபத்ராவை கடத்திட்டு வந்துடுவான். ஸோ இது நம்ம பார்த்தோம், சுபத்ரா வந்து திருமணம் செய்யறது நம்ம கிருஷ்ண புத்தகத்தில் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், கிருஷ்ணர் அர்ஜுனன் எப்படி சுபத்ரையை வந்து கடத்திட்டு வருவோம் அப்படிங்கிறது. ஸோ சுபத்ரையை கடத்திட்டு மந்தரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை வரும். பலராமர் போகிறதுக்கு வருவார், கிருஷ்ணர் அப்புறம் சாந்தப்படுத்துவார். அதுக்கப்புறம் திருமணம் நடந்துடும். திருமணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணரும் அப்படியே அர்ஜுனனோட கூட இந்திரபிரஸ்தத்துக்கு வந்திருப்பார். ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நாள் அவங்கெல்லாம் மற்றவங்கலாம் போயிடுவாங்க, பலராமர் எல்லாரும் போயிடுவாங்க, கிருஷ்ணர் அர்ஜுனனோட கூடவே இருப்பார் இந்த பிரசத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா நகரத்திலே இருந்து நமக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, வெறுப்பாகி போச்சு, நகரத்திலே இருந்து நகர வாழ்க்கையை பார்த்து ரொம்ப வெறுத்து போச்சு, அழுத்து போச்சு, அதனால நம்ம வந்து கொஞ்சம் காட்டு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து அவங்க காண்டவ பிரஸ்தங்கிறது தான் அவங்களுடைய இடம், அந்த காண்டவ காட்டுக்கு போறாங்க. அவங்க கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிறார், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த காண்டவ அந்த காடானது ரொம்ப அற்புதமான காடாம், நிறைய விலங்குகள், நிறைய மூலிகைகள், இந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு காடா இருந்தது. ஸோ அந்த காடு வந்து யமுனை கரை ஓரத்தில் இருந்தது. யமுனை கரை ஓரத்தில் இவங்க போயிட்டு அப்படியே உல்லாசமாக உயாரமாக ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சில கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இவங்க ஒரு சிலதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க மன்னர்கள், இவங்கெல்லாம் போய் அங்கே தங்கிக்கிறதுக்கு, ஏன்னா இவங்கெல்லாம் ராஜா. ஸோ அவங்க வந்து அந்த யமுனை கரையில் ஓரத்தில் ஒரு சில வீடுகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அங்கே போய் அங்கே போனதையும் எல்லாரும் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி தராங்க. அப்படியே பண்ணிட்டு அவங்க அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே யமுனைக்கரை ஓரமா அப்படியே நடந்து போறாங்க. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போய் அங்க அது வந்து அந்த இடமே வந்து ரொம்ப அற்புதமான விலை மதிப்புடைய பொருள்களால வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்க போய் அங்க வந்து அங்க நம்மெல்லாம் மேஜை உட்காரத்துக்கு எங்கேயாவது போனோம்னா உட்காரத்துக்கு என்ன இருக்கும், காட்டுல போனோம்னா உட்காரத்துக்கு என்ன போட்டிருப்பாங்க, கருங்கல்ல ஒரு சும்மா உட்காரத்துக்கு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து தந்தத்தில் போட்டிருக்காங்களாம், யானை தந்தத்தில் உட்காரத்துக்கு இந்த ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டிருக்காங்க. எவ்வளோ இது பாருங்க, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் நிரம்பிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த யானை தந்தத்தில் இருக்கக்கூடிய பெஞ்ச் மேலே ரெண்டு பேரும் உட்காடுறாங்க, உட்காந்து பார்க்குறாங்க. அப்போதைக்கு அங்கே ஒரு பிராமணர் வரார், அந்த காட்டுக்குள்ளார்ந்து ஒருத்தர் வரார். அந்த பிராமணரை பார்த்தறியும் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிராமணருடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னா, இந்த சால மரம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்ததுதான், ரொம்ப பழைய சால மரத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுதான். அவருடைய நிறம் வந்து அப்படியே பொன் நிறத்தில் இருந்ததான், அவருடைய மேனியினுடைய நிறம் பொன் நிறத்தில் இருக்கு. அவருடைய தாடி முடியெல்லாம் பார்த்தா அப்படியே மஞ்சள் கலரில் இருக்கான். அவருடைய மொத்த உடலுமே வந்து அப்படியே சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கிறார், அந்த அளவுக்கு பிரகாசமா அந்த பிராமணர் வெளியில வர. அந்த பிராமணரை பார்த்தறியும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எந்திரிச்சு நின்று வரவேற்கிறான். ஏன்னா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், இருந்தாலும் அவர் வந்து ஒரு பிராமணனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை சொல்லி தரதுக்காக எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறான். அப்போ அந்த பிராமணன் சொல்கிறான், எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்த நபர்கள்னு, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, அதனால சாப்பாட்டுக்கு தேடி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பிராமணர் சொல்கிறார். ஸோ அப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணும், நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்கண்ணா. அப்போ அந்த பிராமணர் சொல்கிறார், எனக்கு நான் வந்து சாதாரண சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து அக்னி தேவன், அக்னி தேவன்கிறனால தான் அவ்வளோ பிரகாசமாக இருக்கார் பார்க்கறதுக்கு. அப்படியே அவர் வரும்போது அப்படியே சூரியனே வர்ற மாதிரி தெரியல, அந்த அளவு பிரகாசமாக இருக்கார் அக்னி தேவர். நான் அக்னி தேவர், அதனால எனக்கு தகுந்த உணவு கொடு, எனக்கு தகுந்த உணவு கொடு, நான் வந்து இந்த காண்டவ காட்டை நான் சாப்பிட்றேங்கிற. அது பல மைல், அவ்வளோ பெருசு, பல மைல் கணக்கில் இருக்காது, பெரிய காடு காண்டவ காடு, இந்த காடு மொத்தமும் எனக்கு வந்து உணவாக கொடுங்கிற. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, ஏன் நீ வந்து அதை எங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன, காண்டவ காட்டை நீ சாப்பிடணும் சாப்பிட்டுக்கோ, எங்ககிட்ட ஏன் கேட்கணும் அப்படிங்கும்போது சொல்கிறான், இந்த காட்டுக்குள்ளார இந்திரனுடைய நண்பன் நாக தக்ஷகா, தக்ஷகான்னு சொல்லி ஒரு நாகம் இருக்கு, நான் பார்த்துருக்கோம் தக்ஷகா, நாக தக்ஷகா நாகம் வந்து அங்கே உள்ள வசிச்சுருக்கு, இந்திரனுடைய நண்பன் இந்த தக்ஷகா. அதனால நான் எப்பெல்லாம் இந்த காட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இந்திரன் வந்து நிறைய மலையை பொழிஞ்சு இந்த காட்டை அனுப்பிச்சிடறான், எனக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேன். நான் எப்பெல்லாம் இந்த காட்டை சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுறனோ அப்போல்லாம் இந்திரன் வந்து மலையை கொண்டு வந்து அழிச்சிடலாம், அதனால எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஆச்சரியம் வருது, சரி அது சரி, உனக்கு இந்த காட்டை நீ அழிக்கும்போது இந்திரன் வந்து மலை பெய்ய வச்சு அவன் நண்பனை காப்பாற்றுறான், நீ ஏன் வேற ஏதாவது காட்டை போய் சாப்பிடலாமே, நீ ஏன் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறான். அப்போ அக்னிதேவர் சொல்கிறார், ஏன்னா இந்த காட்டில் நிறைய மூலிகைகள் இருக்கான், இந்த காட்டில் நிறைய மூலிகை இருக்கான், ஏன்னா முன்னாடி ஸ்வேத்தகி அப்படின்னு ஒரு மன்னர், அந்த மன்னர் நிறைய யாகம் பண்ணாராம், யாகம் பண்ணும்போது அவர் நிறைய டன்னு கணக்கில் அவர் நெய்யை தூக்கி ஊற்றிட்டாராம் அக்னியில், அந்த நெய்யெல்லாம் சாப்பிட்டதுனால அக்னிக்கு வியாதி வந்துருச்சு. ஸோ அந்த வியாதியை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட கேட்டப்ப பிரம்மதேவர் சொன்னாராம், நீ வந்து காண்டவ காட்டை சாப்பிட்டீன்னா அதில் நிறைய மூலிகைகள் இருக்குது, அந்த மூலிகைகள் மூலமாக உன்னுடைய வியாதி குணமாயிடும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அவருக்கு சொல்கிறார். பல முறை முயற்சி பண்ணியும் சாப்பிட முடியாது, சாப்பிட முடியல அக்னியால், அதை போய் தெரிவிக்கும் போது பிரம்மதேவர் மறுபடியும் சொல்கிறார், கிருஷ்ணர்கிட்டையும் அர்ஜுனன் வருவாங்க, அவங்க கிட்ட நீ போய் கேரு, அவங்களுடைய உதவி இருந்ததுன்னா உன்னால் இந்த காட்டை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்லியிருப்பார். அதனால அக்னி சொல்கிறான், இதனால பிரம்மதேவர் சொன்னதுனால நான் வந்து உங்களை அணுகிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய காட்டை கொண்டா அதில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு. அப்போ அக்னி சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, பிரம்மதேவரங்கிட்ட சொல்லிட்டார், இந்த காட்டுக்குள்ளார யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாவிகள், அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பாவிகள், அதனால அந்த பாவிகள் எல்லாம் அழிக்கப்படணும், ஸோ அவங்களை கொல்றதுனால தவறு கிடையாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற. இந்த நான் இந்த காட்டை சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பிரம்மதேவர், அவர் வந்து உயர்ந்த நபர், அவர் எனக்கு அனுமதி கொடுத்துட்டார், அதனால நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அக்னி கேட்குறார். அர்ஜுனன் உடனே பதில் சொல்கிறான், எங்கிட்ட நிறைய திவ்யமான ஆயுதங்கள் இருக்குது, ஆனால் அந்த ஆயுதங்களெல்லாம் தாங்கக்கூடிய நிறைய அம்பு இருக்குது, அந்த அம்பெல்லாம் தாங்கக்கூடிய வில்லு இல்லைங்க, எங்கிட்ட இந்த அம்பெல்லாம் தாங்கக்கூடிய அளவில் வில்லு கிடையாது, அதே மாதிரி இந்த என்னுடைய போர் திறனுக்கு ஏற்ற ரதமும் என்கிட்ட கிடையாது, அந்த ரதத்தை ஓட்டி செல்லக்கூடிய குதிரைகளும் எங்கிட்ட கிடையாது. ரதம்னா குதிரையோட சேர்ந்த ரதம் எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட வந்து அம்பு இருக்கு, வில்லு கிடையாது, அதே சமயத்தில் ரதமும் கிடையாது. இதை நீங்கள் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்கிறான். உடனே அக்னி வந்து வருண தேவனை கூப்பிட்றார். வருணன் அங்கே வந்தறியும் வருணன் வந்து என்ன பண்ணணும்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ வந்து நிறைய திவ்ய அஸ்திரங்களை வந்து கடலுக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்கீல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து அர்ஜுனனுக்கு கொடு. அந்த திவ்ய அஸ்திரங்களோடு சேர்ந்து அங்கே காண்டீவம் வில்லும் நீ வச்சுருக்கிய, வருணன்ட்ட இருக்கும் காண்டீவம்ங்கிற வில்லு. ஸோ இந்த காண்டீவம் வில்லையும் நீ கொண்டு வந்து அர்ஜுனனுக்கு கொடு. அதே மாதிரி சந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய ரதத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. ஸோ உடனே வருணதேவர் வந்து போய் சமுத்திரத்திலிருந்து கொண்டு வந்து காண்டீவத்தையும் சந்திரன்லேருந்து ரதத்தையும் உடனே கொண்டு வந்துறார். ஸோ இந்த ரதமானது அக்னி கொடுத்த ரதம், இருந்தாலும் அந்த ரதத்தோட சொந்தக்காரர் வந்து சந்திரன். சந்திரன் கிட்ட இருந்து வருணன் மூலமாக அக்னி வாங்கி அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். ஸோ இந்த காண்டிவ வில்லு கிடைச்சிருது. அந்த காண்டிவத்தை வாங்கினதே அர்ஜுனனுக்கு பயங்கர ஆச்சரியம், மகிழ்ச்சி. அவன் பார்க்குறான், அது வந்து ஒரு அந்த வில்லு பொதுவாக நம்மெல்லாம் இதெல்லாம் எதில் செஞ்சுருப்பாங்க, இந்த வில்லுலாம் ஏதோ ஒரு சில மரத்தை வளைச்சி ஏதோ பண்ணி பண்ணுவான். ஆனால் அந்த வில்லு வந்து விலை மதிப்புடைய பொருள்களால் ஆன, வைரம் வைடூரியம் போன்ற கற்களால் ஆனது. அந்த வில்லு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஜொலிக்குதான், ரொம்ப பிரகாசமாக இருக்கான். அதனுடைய பிரகாசம் அதில் இருக்கக்கூடிய மணிகளோடு இணைஞ்சு ஒரு பெரிய வானவில் மாதிரி இருக்கும் அர்ஜுனனுடைய காண்டீவம். அந்த காண்டீவமானது அதிலிருந்து நான் ஏற்றி ஒரு சுண்டு சுண்ணா இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். எப்பவுமே பல நேரம் அந்த அந்த சத்தம் ஒன்று போதுமா, அந்த அர்ஜுனனுடைய காண்டீவத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒலி மட்டும் பகைவர்கள் எல்லாத்தையும் ஆட வச்சு, அந்த அளவுக்கு சக்தி அந்த வில்லு அர்ஜுனன்ட்ட இருக்கும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பின்னாடி வரக்கூடிய இடங்கள்லையும் அர்ஜுனன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவனுடைய வில்லு சத்தத்தை வச்சே தெரிஞ்சுப்பாங்க, அர்ஜுனன் இவ்வளோ தூரத்தில் இருக்கான், இவ்வளோ பக்கத்தில் இருக்கான், அர்ஜுனன் வந்து போரில் இருக்கானா இல்லையா, எல்லாமே வந்து அவங்க அந்த வில் அந்த காண்டீவத்தினுடைய முழக்கத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த காண்டீவம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஸோ அந்த காண்டீவ ஆயுதத்தை வாங்கி பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தங்க ரதத்துக்கிட்ட போகிறான். இந்த ரதமானது முழுக்க முழுக்க தங்கத்தினால் ஆனது, தங்கம் மற்றும் வைரம் வைடூரியம் தந்தம் போன்ற விலை மதிப்புடைய பொருள்களால் ஆன ரதம் இது. இந்த ரதம் சும்மா பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப இது இந்த படத்தில் ரொம்ப சின்னதாக இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால் வர முடியாது இந்த காலத்தில். ஆனால் இந்த ரதம் வந்து ரொம்ப பெரிய ரதம். இந்த ரதத்தில் அர்ஜுனன் பார்த்து அந்த ரதத்தில் ஏறி உக்காந்து அந்த குதிரைகளை பார்க்குறான். அந்த குதிரைகள் எல்லாமே வந்து வெள்ளி நிறத்தில் இருக்குது. அதில் நம்ம பார்த்து பெண் குதிரைகள், வெள்ளை குதிரைகள், அதில் அந்த நான்கு குதிரைகளுமே வந்து இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போக முடியும், இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும் இந்த குதிரைகளை வச்சு, எந்த வேகத்தில் வேணாலும் போக முடியும், அதாவது காற்றினுடைய வேகத்தில் போக முடியுமா இந்த குதிரைகள், இன்னும் சொல்லப்போனால் மனதினுடைய வேகத்தில் இந்த குதிரைகள் போக முடியுமா, அவ்வளோ வேகமாக இந்த குதிரைகள் போகக்கூடிய திறன் வாய்ந்தது. அப்புறம் அதில் நிறைய கொடி இருக்குன்னு இங்கே சொல்லப்படுறது. நம்ம படத்தில் பார்த்தோம்னா ஒரு கொடி தான் இருக்குது, ஒரு கொடி மேலே இருக்குமா, இன்னும் அதெல்லாம் நிறைய கொடிகள் அந்த ரதத்தை சுற்றியிலும் நிறைய கொடிகள் இருக்கும். அந்த கொடியில் வந்து ஹனுமான் இருக்கார். இப்படி பல்வேறு வர்ணனைகளோட இந்த ரதம் இருக்குது. அந்த ரதத்தை பார்த்தறியும் அர்ஜுனன் முதல்ல அந்த ரதத்தை வந்து சுற்றி வரான், பிரதட்சிணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரதத்து மேலே அப்படி ஏறி பார்க்குறான். காண்டி வேகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரதத்து மேல அவன் நிற்கும். அவனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல. ஸோ அப்ப வருணன் வந்து கிருஷ்ணருக்கும், சரி பாவம் கிருஷ்ணருக்கு ஒன்றும் கொடுக்கலையே, நம்ம கிருஷ்ணருக்கு ஏதோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு ஒரு கதையை கொடுக்குறான். கௌமோதகி அப்படிங்கிற கதைய கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏ நானும் இந்த ரதத்துல ஏறுறேனே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஏறி அந்த ரதத்தை ஓட்டாரு. நான் வந்து உனக்கு சாரதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கொஞ்சம் தூரம் அப்படி ஓட்டி பார்த்துட்டு வந்து நிறுத்திக்கிற. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அந்த ரதத்துல கொஞ்சம் தூரம் போயிட்டு வரான். ஸோ கிருஷ்ணருக்கு அதனாலதான் பார்த்த சாரதின்னு பேர் வருது. நம்ம பார்த்தோம்னா குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணருக்கு அந்த பேர் இருக்கும். நம்ம இந்த பல நேரங்களில் இந்த பேரை நம்ம பார்க்கலாம். ஈவன் மகாபாரத்லேயே இருக்கட்டும், கிருஷ்ண புத்தகத்தில் கூட கிருஷ்ணருக்கு வந்து பார்த்த சாரதி அப்படிங்கிற பேர் அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கும், மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி. ஏன்னா கிருஷ்ணர் காண்டவ காட்டை அழிக்கும் போதே அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்திருக்கார். அப்ப சொல்றார், அதுல ஏறி எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அர்ஜுனன் சொல்றான், இப்ப வந்து என்னை எதிர்க்க யாராலுமே முடியாது. இந்திரன் வந்தாலும் சரி, எல்லா தேவர்களும் இணைஞ்சு வந்தாலும் சரி, என்னை எதிர்க்க யாராலும் முடியாது. அதனால அக்னி நீ உன் வேலை ஆரம்பி, உன்னுடைய உணவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கொடுக்குறான். உடனே அக்னி ரொம்ப தன்னுடைய முழு சக்தியை கொடுத்து காடு மொத்தத்தையும் அப்படியே பரப்பி காடு மொத்தத்தையும் சாப்பிட ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பயங்கரமாக எரியுது, சிகப்பு கலர் கலராக எரியுது, அங்கங்கே பற்றிக்கிட்டு எரியுது, மொத்த காடும் பற்றிக்கிட்டு எரியுது. அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளம் அதெல்லாம் இந்த ஜுவாலையினால வத்தி போச்சான். அங்க இருக்கக்கூடிய பாறை எல்லாம் உருகி போச்சான். அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினம் கூட தப்பிச்சு வரவே முடியலையா. எங்க யாராவது அப்படி அந்த காட்டை விட்டு தப்பிச்சு வர்றதுக்கு வெளியில வந்தாங்க அப்படின்னா உடனே அர்ஜுனன் வந்து அவங்கள வந்து தன்னுடைய அம்பு மூலமா கொன்னு உள்ளே வச்சிடறான். அது பெரிய காடு. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அந்த ரதத்துல எவ்வளவு வேகமா போனாங்க அப்படின்னா சுத்திட்டே இருந்தாங்களாம். ஆனா ஒரு இடத்துல இருந்து அவங்க சுத்திட்டு திரும்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு நடுவுல பார்த்தோம்னா நொடி கணக்குல கூட வித்தியாசம் இருக்காதான். எப்பவுமே எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிற மாதிரி இருந்ததான். அவ்வளவு வேகமா அவங்க அந்த காட்டை சுத்தி சுத்தி வந்து யாராவது தப்பிச்சு வர்றவங்க எல்லாரையும் அவங்க வந்து அர்ஜுனன் தன்னுடைய காண்டிவத்தையும் மற்ற அஸ்திரங்களையும் வச்சு கொன்னு அவங்கள உள்ளே போட்டு எரிச்சிடறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அக்னிக்கு வந்து உணவா அமையறாங்க அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த ஜுவாலையானது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. மேலே தேவலோகம் வரைக்கும் செய்தி போயிடுச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்திரன் பார்க்குறான், அவனுக்கு கோபம் வருது, என்ன இது இப்படி நடக்குது இங்கே, எல்லா தேவர்களுமே அதிர்ந்து போவாங்க, பூலோகத்தில் என்ன நடக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய அக்னி ஜுவாலை நடக்குது, இவ்வளோ அக்னி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், யாராவது தடுத்து நிறுத்துங்களேன். உடனே இந்திரன் வந்து நான் தடுக்கிறேன், கண்டிப்பாக தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தன்னுடைய நண்பன் தக்ஷகனை காப்பாற்றணுங்கிறதுக்காக உடனே வந்து நிறைய மழை அனுப்புகிறான். மேகங்களை அனுப்பி மழை பொழிய செய்கிறோம். மழை என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு மரம், நல்லா வளர்ந்த மரம், நம்ம பார்த்தோன்னா ஒரு சில மரம் கட்டி பிடிச்சோம்னா ரெண்டு பேர் என்ன கூட கை மாட்டார். அந்த மாதிரி மரம் எவ்வளவு மொத்தம் இருக்குமோ அவ்வளவு மொத்தத்துக்கு மலை துளிகள் விழுதான் மேல இருந்து, அவ்வளவு பெருசா மொத்தத்துக்கு மலை துளிகள் அப்படியே வரிசையா விழுந்துட்டே இருக்கு. மலை துளிகள் அவ்வளவு வேகமா கொட்டின்றே இருக்கு. அப்படி கொட்டும் போது உடனே இங்க அந்த அவ்வளவு பெருசா வருது. ஆனா அக்னியோட பலம் இங்க அதிகமா இருக்கிறதுனால அது இங்க வரும்போது எல்லாம் ஆவியாகி போயிடு. இங்க மேல வர்றதுக்குள்ளார அது எல்லாம் ஆவியாகி போயிடு. உடனே இந்திரனுக்கு இன்னும் பயங்கர கோபம் வந்து அவன் அதனுடைய சக்தி இன்னும் இரட்டிப்பாக்கி அப்படியே அந்த காடு மொத்தத்தையும் மேலே வந்து பொழியறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். உடனே அர்ஜுனன் பார்க்குறான், இந்திரனுடைய செய்கையை பார்த்தனே அர்ஜுனன் உடனடியாக ஆயிரக்கணக்கான அம்புகளை ஏவி அப்படியே ஒரு கொடையாட்டம் அந்த காடு மொத்தத்தையும் மேலே மழை பொழிந்தா கூட மழை வெளியில் போகிற மாதிரி ஒரு கொடை மாதிரி பிடிச்சிடறான் தன்னுடைய அம்புகளை வச்சு. இந்த அம்புகளை வச்சு அர்ஜுனன் புடிச்சரியும் அவனுக்கு இந்திரனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அப்போதைக்கு அங்க உள்ள வந்து அந்த தக்ஷகா கிடையாது. அந்த சமயத்துல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல தக்ஷகா உள்ள இல்ல. தக்ஷகனுடைய மனைவியும் மகனும் அந்த உள்ள காட்டுல தீயில மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து தப்பிச்சு ஓடலான்னு வெளியில வந்தப்ப அர்ஜுனன் பார்த்துட்டான். அர்ஜுனன் பார்த்து மனைவியை கொன்னுடுறான், அதுதான் தக்ஷகனுடைய மனைவிய. தக்ஷகனுடைய மகன் தப்பிக்க வரான். அப்போதைக்கு அர்ஜுனன் அம்பு எய்ய போகும்போது இந்திரன் தடுத்துறான். இந்திரன் தடுத்து அர்ஜுனனை வந்து ஒரு நிமிஷம் செயலாக்க செஞ்சிடறான். அந்த நேரத்தில் அந்த தக்ஷகனுடைய மகன் வந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஸோ இருந்தாலும் அர்ஜுனன் வந்து மறுபடியும் அவனுக்கு கோவம் வந்துருச்சு இந்திரன் தன்னை தடுத்ததுனால. உடனே இந்திரனுக்கு வந்து சவால் விட்டு அவன் வந்து ரொம்ப அதிகமான அம்புகளை ஏய ஆரம்பிக்கிறான். இந்திரனை தடுத்து நிறுத்திடுறான். அர்ஜுனனை தடுக்க யாராலுமே முடியல. இந்திரன் உடனே தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு போருக்கு வரான். ஐராவதத்தில் ஏறி வஜ்ராயுதத்தை எடுத்துக்கிட்டு வரான். ஸோ இதை பார்த்துட்டு இந்திரன் பின்னாடி எல்லாரும் வராங்க, மொத்த தேவர்களும் வராங்க. என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா, அர்ஜுனா யா இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். அப்படி வரும்போது அங்க யமராஜர் வரார் கூட, குபேரன் வரான், வருணன் வரார், முருகன் வரார், சூரியதேவன் வரார், விஸ்வதேவஸ் வராங்க, சாத்யாஸ், ருத்ராஸ், வசூஸ், மருதாஸ் எல்லாரும் வந்தாங்க சண்டை போடுறதுக்கு, அர்ஜுனனோட சண்டை போடுறது. ஆனா அவங்க எல்லாரையும் வந்து அர்ஜுனன் தனியாளா சமாளிக்கிறான். கிருஷ்ணர் கூட இருக்கார். ஸோ சுற்றி சுற்றி வராங்க எல்லாம், யாராலையும் வந்து இவங்களை வந்து தடுக்கவே முடியல. ஸோ இப்படியே இந்த சண்டை வந்து ரொம்ப பலமாக போயின்னு இருக்கு. நடுவில் இந்திரனுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி வேறு. என்ன அப்படின்னா, அர்ஜுனன் வந்து தன்னுடைய பையன் இவ்வளவு நல்லா போர்க்கலையில் திறன்பட இருக்கிறத கண்டு இந்திரனுக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் தன்னுடைய நண்பனை காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு விதத்தில் அவன் வந்து சண்டை போடுன்றிருக்கான். என்ன தான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு. அப்போதைக்கு அசிரீரி கேக்குது, ஏய் இந்திரா, உன் நண்பன் தக்ஷகன் காட்டில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் நீ எவ்வளவு பாடுபட்டாலும் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா நீ யாரை எதிர்த்து நிற்கிற அப்படின்னா கிருஷ்ண அர்ஜுனனை எதிர்த்து நிற்கிற, இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. இந்திரன் மற்ற எல்லா தேவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த குரல் வந்து பிரம்ம தேவருடையது. பிரம்மா வந்து சொல்கிற, இந்த மாதிரி தக்ஷகன் உள்ள இல்லை, தேவையில்லாம முயற்சி பண்ணாத அப்படின்னு. உடனே இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் அக்னி அந்த காடு மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்றான். இவங்க சுற்றி சுற்றி போய் யாரா வெளியில் வந்தா அம்பு எழுந்தி உள்ள தள்ளி இவங்க ரெண்டு பேரும் உதவி பண்ணுறாங்க, அக்னிக்கு உதவி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காடு மொத்தமும் எல்லாம் பஸ்பமாயிடுச்சு, எல்லாம் அப்படியே வெறும் சாம்பலாகி ஒன்றுத்தும் உதவாயிடுச்சு. அப்போ வந்து அந்த சமயத்தில் எல்லாம் அது காடு மொத்தம் முடிஞ்சிருச்சு. காட்டில் வந்து நெருப்பு பிடிச்சா எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு விதத்தில் தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்கலாம்? மண்ணு தோண்டி உள்ளே இருந்தோம்னா தப்பிச்சிக்கலாம். அது மாதிரி அங்கே வந்து மாயா அப்படின்னு ஒரு அசுரன் இருப்பான். அந்த அசுரன் வந்து மண்ணு தோண்டி உள்ளே புதஞ்சு தப்பிச்சுன்னு இருப்பான். எல்லாம் பசும் ஆயிடுச்சுன்னு நினச்சி வெளியில் வருவான். வெளியில் வந்துடையும் அக்னி வந்து எங்க நீ ஓடுறியா, நீ என் வாய்க்குள்ளார் வரணும்னு சொல்லி அக்னி விரட்டின்னு போவான். ஸோ அக்னி விரட்டின்னு போகும்போது கிருஷ்ணரும் பாப்பார் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விடுவார் அவனை கொல்றதுக்காக. அவன் பாப்பா மாயா பாப்பா என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாது. உடனே அர்ஜுனன் காலில் உழுந்துருவான், எனக்கு நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே அர்ஜுனன் சொல்லுவான், கவலைப்படாத, என்கிட்ட யார் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்களோ நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிட்ட கேட்பான். கிருஷ்ணா அவனை விட்டுரு அப்படின்னு. கிருஷ்ணர் உடனே சுத்தசனத்தை மறுபடியும் எடுத்துப்பார். அக்னிட்டின்னு சொல்லுவாங்க, இவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி அக்னியும் சரின்னு விட்டுருவார். இப்போ அக்னியை விட்டுட்டு சொல்லுவார், பரவாயில்ல இவன் போகட்டும் அப்படின்னு. அறியும் இந்திரன் எல்லா தேவர் இந்திரன் குறிப்பாக இந்திரன் அந்த சமயத்தில் அங்கே வந்து அர்ஜுனனை பாராட்டுவான். மறுபடியும் அவங்க போயிட்டாங்கல்ல, ஒரு நாள் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க, 15 நாள் கழிச்சு திரும்பி வர்றார் இந்திரன், வந்து அர்ஜுனனை பாராட்டுவார். அதே மாதிரி அக்னியும் அர்ஜுனனை பாராட்டுவார், நீ இந்த செயல்னால உனக்கு நல்ல ஒரு புகழ் கிடைச்சிருக்கு அப்படின்னு. உடனே அர்ஜுனன் இந்திரன்ட்ட கேட்பான், எனக்கு வந்து திவ்ய அஸ்திரங்கள் இன்னும் வேணும் அப்படிமா. அப்போ இந்திரன் சொல்வார், நீ வந்து காலப்போக்கில் உனக்கு வந்து சிவபெருமான்ட்டருந்து பசுபத அஸ்திரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ சொர்க்கலோகத்துக்கு வந்தீன்னா அப்போ உனக்கு வந்து வேணுங்கிற அஸ்திரம்லாம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டு போயிடுவார். அக்னி தேவர் சொல்லுவார், நான் வந்து எனக்கு நீங்கள் இந்த நன்மை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே, உங்களுக்கு நான் வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ இந்த என்னுடைய சக்தியால் நான் எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் போக முடியுதோ அதே மாதிரி உங்களாலையும் இந்த உலகம் முழுக்க எங்கே வேணாலும் போக முடியும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுப்பார் அக்னி. அதுக்கப்புறம் அக்னியும் போயிடுவார். அக்னியும் போனதுக்கப்புறம் மாயா தானவன் அவன் கேட்பான், அந்த அசுரன் அவன் அரக்கன் அவன் கேட்பான், என்ன நீங்கள் காப்பாற்றுறீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு. அர்ஜுனன் சொல்லுவான், எனக்கு நன்றி கடன்லாம் எதுவும் நீ செலுத்த தேவையில்ல, ஏன்னா என்னுடைய கடமை இது, என்கிட்ட யார் தஞ்சமடைகிறாங்களோ காப்பாற்றுறதுங்கிறது என்னுடைய கடமை, அதனால அமைதியாக போயிடு, ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு. இருந்தாலும் அவன் வந்து திரும்பி திரும்பி கேட்பான், நான் உங்களை வந்து திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நன்றி கடனாக நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டாம், உங்களை வந்து நான் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க, நான் உங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அர்ஜுனன் பார்ப்பான், இருந்தாலும் இது சுத்தப்பட்டு வரா, நீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்து, நீ கிருஷ்ணர்கிட்ட கேளு, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா அது எனக்கு வந்து இன்னும் அதிகமான திருப்தியாக இருக்கும், ஸோ நீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்த அப்படிம்பார். ஸோ கிருஷ்ணர்கிட்ட கேட்பான், கிருஷ்ணர்கிட்ட கேட்டறையும் கிருஷ்ணர் சொல்வார், உன்னால் நீ வந்து நிறைய பேருக்கு நிறைய அசுரர்களுக்கு எத்தனையோ மாட மாளிகைகள் கட்டி கொடுத்துருக்க, இந்த லோகத்தில் மட்டும் கிடையாது எல்லா லோகத்துலையும் நீ நிறைய மாட மாளிகை கற்று கொடுத்துருக்க, அதனால யுதிஷ்ட மகாராஜுக்கு யாராலையும் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத மாய ஜாலங்கள் தந்திரங்கள் நிறந்த மாதிரி ஒரு மாளிகையை கட்டி கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்பார். மாயா அதை ஒத்துண்டு உடனே கிருஷ்ண அர்ஜுனரோட அந்த ரதத்தில் போவாங்க. போய் அங்கே வந்து யுதிஷ்ட மகாராஜ்ட்ட போய் அவங்கெல்லாம் பிளான்லாம் போட்டு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது மாயாதானவன் சொல்லுவான், நான் வந்து இமயமலைக்கு போகணும், அங்கே வந்து நிறைய வைரம் இன்னும் நிறைய விலை மதிப்புடைய பொருள்கள்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன், வச்சுட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வச்சு தான் இந்த இதை கட்டணும், அதனால் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்போ அவன் சொல்கிறான், விளக்கம் கொடுக்குறான், மாயா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விருஷபர்வா அப்படிங்கிற ஒரு அசுர ராஜா, அவர் வந்து ஒரு பலி கொடுக்கறதுக்காக ஒரு கோயில் கட்டினார், ஸோ அந்த அதுக்காக நான் வந்து நிறைய வைரம் இதெல்லாம் வந்து சேகரித்தேன், அதை வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய மைனக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் வச்சுருக்கேன், ஸோ அந்த இடத்துல வந்து அந்த விருஷபர்வ மன்னரோட கதையும் ஒன்று இருக்கு, அந்த கதை வந்து சாதாரண கதையை போல 100,000 மடங்கு சக்தி வாய்ந்த கதை, அவ்வளோ வெயிட்டும் அந்த அளவுக்கு, அதே மாதிரி அந்த அளவுக்கு சக்தியும் உடைய கதை. அந்த கதையை வந்து நான் பீமனுக்காக கொண்டு வரேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த மைனக்கா அந்த அந்த மலையில், அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மைனக்கா, அந்த மைனக்கா அப்படிங்கிற சின்ன மலையில் ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியோட அடியில் தேவதத்தான்னு ஒரு சங்கு இருக்கு, அந்த சங்கை நான் கொண்டு வந்து அர்ஜுனனுக்கு தரேன், அந்த சங்கு எங்கே முழங்குதோ அந்த சங்கோட சத்தத்தை யாராவது எதிரிகள் கேட்டாங்கன்னா அவங்களோட இதயமே வெடிச்சு போயிடும், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பயம் வரும் அப்படின்னு சொல்லி அவன் தானவா சொல்கிறான், மாயா சொல்கிறான் சரின்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கு இமயமலைக்கு அனுப்பி வருவாங்க. இமயமலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லா வைரம் வைடூரியம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அதே சமயத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு கதையும் கொண்டாடுறான், கதையை கொண்டு வந்து பீமனுக்கு பரிசளிக்கிறான், அப்புறம் சங்கு கொண்டு வந்து அர்ஜுனனுக்கு பரிசளிக்கிறான். அப்படிதான் அர்ஜுனனுக்கு வந்து அந்த தேவதத்தம்ங்கிற சங்கு அர்ஜுனனுக்கு கிடைக்குது. ஸோ இப்படி தான் அர்ஜுனனுக்கு வந்து அந்த ரதம், காண்டீபம், தேவதத்தம் சங்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கான கதை. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? கதை நல்லா இந்த ரதம் தான் குருஷேத்திர போர்க்காலத்துல உபயோகப்படுத்தினதா சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான், ஏன்னா அந்த ரதம் உடஞ்சதுனாலதான் அந்த ரதத்தோட சக்கரத்தை தான் எடுத்துட்டு கிருஷ்ணர் போய் தாக்குவார். வேற எந்த இன்சிடென்ட்லயும் ரதம் உடஞ்சுதா சொல்லப்படல. ரதம் உடஞ்சாலும் அந்த ரதம்லாம் வந்து மறுபடி எளிமையா அவங்க வந்து புதுப்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாதாரண ரதம் கிடையாது, இது வந்து திவ்யம், தேவர்களால் அளிக்கப்பட்ட ரதம். ஸோ அது தற்காலிகமாக உடஞ்சாலும் மறுபடியும் அது உடனே வந்துடும். தெரியல அதோட டெஸ்கிரிப்ஷன் எக்ஸாக்டாக எப்படிங்கிறது எனக்கு, ஆனால் கண்டிப்பாக அது அதே ரதம் தான் கடைசி வரைக்கும் அர்ஜுனன் உபயோகப்படுத்தணும், அந்த குதிரைகளே
தான்.
அப்படிதான், அதுக்கு மேலே டீட்டெயில் இல்லை இதில். கண்டிப்பா விருஷபர்வா பேரு தான் கொடுத்துருக்கு, கண்டிப்பா பெரிய பலசாலியா தான் இருக்கணும்.
இப்ப சொன்னீங்க
இல்ல, போருக்கும் வருணே வருவார். ஏன்னா வருணன் வந்து, வருணன் அக்னி உட்பட எல்லாருமே வந்து இந்திரனுக்கு கீழ்பட்டவர்கள்தான். அக்னி வந்து வருணனை காட்டிலும் ஒரு ஒரு படி உயர்ந்தவர். சோ அக்னி வருணன் கேட்கும்போது, சாரி அக்னி கேட்கும்போது வருணன் அவருக்கும் உதவி பண்றார். அதே சமயத்துல வந்து பெரிய இடத்துல இருந்து வரும்போது கூட போய் தான் ஆகணும். வருணனுக்கு வந்து அக்னியும் பெரியவர் தான், இந்திரன் வந்து ரொம்ப பெரியவர். அதனால ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது கண்டிப்பா அந்த பெரிய ரொம்ப பெரியவருக்கு கிட்ட தான் சப்போர்ட் பண்ணணும் வருணன்.
ஒரு செகண்ட்ல வந்து காட்டவே
கண்ணுமேக்கிறதுக்குள்ளார வரக்கூடிய பானங்களா இருக்கு அவன். அதே மாதிரி அவன் வந்து அந்த நான் ஏற்றக்கூடிய வேகமும் வந்து யாராலையும் ஈடு இணைய அதை வந்து சமாளிக்கவே முடியாது. அர்ஜுனன் நான் ஏற்றக்கூடிய வேகம், அவர் அவ்வளோ வேகமாக துரிதமாக செயல்படும். ஓ, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காட்டில் அந்த தப்பிச்சு வந்து அந்த மிருகங்கள்லாம் வந்து அர்ஜுனனால் கொல்லப்படும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து முக்தி அடைஞ்சதும். ஏன்னா கிருஷ்ணர் அங்கே இருக்கார், அர்ஜுனன் அங்கே இருக்கான், அதனால அந்த அங்க இருந்த மிருகங்கள் அசுரர்கள் எல்லாமே வந்து முக்தி
அடைஞ்சாங்க.
கண்டிப்பா தெரியும், கிருஷ்ணர் இருக்கிறது தெரியும். இருந்தாலும் தன்னுடைய நண்பனை காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல முயற்சி பண்றான். ஏன்னா அந்த கிருஷ்ணர் சண்டையில இல்ல, அதுவும் ஒரு காரணம். அர்ஜுனன் தானே இருக்கான், நம்ம பையன் தானே, நம்மள என்ன எழுத்துற முடியுமா? தக்ஷகா was not there at that spot. Yeah, same snake, I hope.
பெருமாள்
கால வந்து டைவர்ஷன் கொடுப்பாங்க. அதான் தப்புச்சிடறாங்க தரையில ஒரு அடி மேலயே போயிட்டு
இருக்கும்
தரையில படாம போகும் அவரு.
அப்ப வந்து அர்ஜுன் வந்து கரெக்டா கர்ணன் வந்து அம்பு வந்து
அப்ப கிருஷ்ணன் கீழே இறங்குவார். அதுக்கப்புறம் அந்த துரோணாச்சாரியார கொல்லும் போது யுதிஷ்டன் வந்து பொய் சொன்ன காரணத்தினால யுதிஷ்டனோட ரதம் வந்து அதுக்கப்புறம் கீழே வந்துடும். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் பொய் சொன்னதுனால அவன் ரதம் கீழே வர கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா கிருஷ்ணர் அங்க சொல்றார், கிருஷ்ணர் வந்து நீ பொய் சொல்லுன்னு சொல்றார். சோ அதனால அவன் வந்து பொய் சொன்னான். சோ அப்ப அது பொய் கிடையாது. சோ அதனால அவன் பொய் சொல்லி ரதம் கீழே வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் வந்து கீழே வந்தது. காரணம் என்னன்னா கிருஷ்ணர் ஒரு செயலை செய்ய சொல்லும் போது அவர் முதல்ல தயங்கினார். தயங்கி அதுக்காக ஒரு சில ஏற்பாடும் பண்ணாங்க. ஒரு யானையை கொண்டு அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஒரு சில ஏற்பாடுகளும் பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. அதனால அது வந்து ஒரு குற்றமா கருதப்படுது யுதிஷ்டர் தரப்புல. அந்த குற்றத்தின் காரணத்தினால ரதம் வந்து வந்த கீழே இறங்கினதா
சொல்லப்படுது.
தேவதத்தம் காண்டீபம் ரதம் எல்லாம் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. ஒன்னொன்னு ஸ்டோரி ஒவ்வொன்னும் உள்ள இன்னொரு ஸ்டோரி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் கட்டின அந்த மாளிகையில வந்து துரியோதனன் அவமானப்பட்டு எவ்ரிதிங் ஹோல் எவ்ரிதிங் கனெக்டட்
எல்லாம் எல்லாம் ஒண்ணுக்கு இன்னொன்னோட கனெக்ட் பண்ணி கதை எல்லாம்
ஏ எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் உடையது
தானே.
ஏ தக்ஷக நாக
இமயமலை
அது ஒரு மலை ஏறி பேரு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் படிக்கல ஞாபகம் தேவதத்தம் அடியில அந்த ஏரி கடையில்